கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவரை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். இன்றும் இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றி உங்கள் வாழ்வில் உயர்வையும் வெற்றியையும் செழிப்பையும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவரை நான் நம்பியுள்ளே, அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளே, அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவர் தாமே என் வலிமை, ஆண்டவர் தாமே என் வலிமை, அவரே எனது அருட்துணையா. ஆதி அந்தமாயான் தேவனின் புகழினை பாடிடுவே, நாடு பொழுதனை வாழ செய்திடும் அன்பை போட்டிடுவே. ஆண்டவரை நான் நம்பியுள்ளே.
வான்புரா நிகழ்ச்சியில் ஒலிப்பது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் அருத்தியான.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இத்தியானத்தை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். எமது வான்புரா வானொலி நிகழ்ச்சியிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை இன்றைக்கு குறைந்து போகிறதை நாம் காண்கிறோம். மக்கள் தமது வாழ்க்கையின் தேவைகளை பல வழிகளிலே பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று பல வழிகளை தேடி போவதனால் இறைவனை தேடுகின்ற அந்த முறை இன்றைக்கு குறைந்து போகிறது. இறைவனால் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கை இப்பொழுது மாற்றம் அடைந்து நாங்கள் நன்றாக வேலை செய்தால் அல்லது நன்றாக படித்தால் அல்லது நமக்கு சில திறமைகள் இருந்தால் என்று பல இப்படிப்பட்ட பல விடயங்களை அவர்கள் முன்வைத்து இவைகளெல்லாம் இருந்தால் நமது வாழ்க்கையிலே நிறைவாக இருந்துவிடலாம் என்று பலர் நம்பி கடவுளை விட்டு பின்வாங்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே கடவுளை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் நமது வாழ்க்கையிலே ஒரு முழு நிறைவோடு வாழ வேண்டுமென்றால் நிச்சயமாக நமது வாழ்க்கையிலே கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கையோடு கடவுளுடைய ஆசீர்வாதம் நமது வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்றால் கடவுள்தான் நம்மை உண்டாக்கினவர். கடவுள் ஒருவருக்குத்தான் நமது வாழ்க்கையை பற்றி பரிபூரணமாக முழுமையாக தெரியும். ஆகவே நமது வாழ்க்கையிலே நாம் ஒரு நிறைவோடு வாழ வேண்டும் என்றால் எங்களை உண்டாக்கிய அந்த கடவுளை தேடுவதுதான் நமக்கு ஆசீர்வாதமாகும். ஆகவே நமது வான்புறா வாழ்வு நிகழ்ச்சியிலே ஆண்டவரை நம்புவோரே பேறு பெற்றவர் என்ற அந்த தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் தியானித்து வரும் பொழுது பெரும்பாடு உள்ள ஒரு பெண் அல்லது இரத்தப்போக்குள்ள ஒரு பெண் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு அவள் சுகமடைந்தாள் என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு கனானிய பெண் தன்னுடைய மகள் சுகமடைய வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் வந்து அவளுடைய மகள் சுகம் பெற்றுக் கொள்வதை நாம் தியானிக்கப் போகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு நற்செய்தி நூல் 15 வசனங்கள் 21-28 வரையுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 15:21-28 வரை. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியரலும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. அன்பு வான்புற வானொலியர்களே, இந்த பகுதி உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். இந்த பகுதியிலே இயேசு கூறிய சில வார்த்தைகள் கூட பலருக்கு ஒரு புரியாமையை உண்டாக்கியிருக்கும். அதாவது, பிள்ளைகளுக்கு போடுவதை நாய்களுக்கு போடலாமா என்று இயேசு கூறிய அந்த வார்த்தை கூட இயேசு அந்த பெண்ணை ஒரு தரம் குறைவாக கூறிவிட்டாரே என்று பலர் நினைப்பதும் உண்டு. ஆனால் இந்த பகுதியில் இருக்கின்ற சில பின்னணிகளோடு இதை நாம் தியானிக்கும் பொழுது அவைகளெல்லாம் ஏன் கூறப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த தியானத்தை நாம் தியானிக்கும் பொழுது கடவுள் மேலே நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் என்ற அந்த தலைப்பில் இருந்துதான் நாம் இதை தியானிக்கிறோம். ஆகவே இப்பொழுது ஒரு கனானிய பெண் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு அவளுக்கு ஒரு வெற்றி கிடைத்ததா அல்லது விடுதலை கிடைத்ததா என்று பார்த்தால், ஆம், அவள் இயேசுவின் மேல் நம்பிக்கையை கொண்டதினால் அவளுடைய மகளுக்கு சுகம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். அவளுடைய மகளுக்கு பேய் பிடித்திருந்தது, அதிலிருந்து அவள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறாள். எதனாலே? அவளுடைய தாயினுடைய விசுவாசத்தினாலே. ஆகவே அன்பு வான்புறவாளன் நேயர்களே, கடவுளை நாம் ஏன் நம்புகிறோம் என்றால் இதற்காகத்தான். ஏனென்றால் சில நேரத்திலே நம்மிடத்தில் இருக்கிற பொருளோ பணமோ படிப்போ பட்டமோ அந்தஸ்தோ அல்லது பல திறமைகளோ உறவுகளோ நண்பர்களோ நமது வாழ்க்கையின் சில தேவைகளை அவர்களால் அல்லது அவைகளால் சந்திக்க முடியாமல் போய்விடும். நாம் படுகின்ற வேதனைகள் இருந்து துன்பத்தில் இருந்து கஷ்டத்தில் இருந்து அவைகளால் நமக்கு விடுதலை தர முடியாமல் போய்விடும். ஆனால் கடவுள் அவைகள் எல்லாவற்றையும் விட மேலானவர். பணத்தை விட பொருளை விட படிப்பை விட பட்டத்தை விட அந்தஸ்தை விட உறவுகளை விட நண்பர்களை விட இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விட கடவுள் மேலானவர். அப்ப மேலான கடவுளை ஒருவர் நம்பும் பொழுது அந்த மேலான கடவுள் அவர்களுக்காக எதையும் செய்வார், எதையும் செய்ய கடவுளால் முடியும். ஆனால் நாம் கடவுளை எவ்வாறு நம்புகிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த கனானிய பெண் பாருங்கள் எவ்வாறு நம்பினாள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையிலேயே நாமும் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை வாழ்வை அடைய முடியும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கூட இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி தவிக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, அல்லது உங்கள் பிள்ளைகள் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறார்களே அல்லது தாறுமாறாய் போய்விட்டார்களே, அல்லது எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு இவ்வளவு ஒரு வேதனை உள்ளதாய் மாறிவிட்டதே, ஒரு கைவிடப்பட்டவர்களாக ஏமாற்றப்பட்டவர்களாக மாறிவிட்டார்களே, இனி அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டாகுமா அல்லது எதிர்காலம் உண்டாகுமா என்ற பலவிதமான வேதனைகளோடு பாரங்களோடு இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இந்த கானானிய பெண் எப்படி இயேசுவை நம்பினாலோ அதுபோல நீங்களும் இப்பொழுது இயேசுவை நம்புங்கள். அவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவரிடத்திலே நீங்கள் வாருங்கள். அவரால் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். இந்த கானானிய பெண்ணுடைய மகளை அந்த பேயின் வல்லமையில் இருந்து விடுதலையாக்கின கடவுள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் அந்த விடுதலை வாழ்வை தருவார், தர முடியும். ஆகவே ஆண்டவரே, இதோ உம்முடைய தூய கரங்களிலே நான் வருகிறேன். உண்மையே நான் நம்புகிறேன். என் குடும்பத்துக்காக உம்மிடத்திலே வருகிறேன். என் பிள்ளைகளுக்காக உம்மிடத்திலே வருகிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக உம்மிடத்திலே வருகிறேன். என்னை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான இருளின் சக்தியிலிருந்தும் நான் விடுவிக்கப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள் வாழ்வதற்காக இயேசுவே நான் உம்மிடத்திலே வருகிறேன். நீரை என்னை பொறுப்பேற்று என்னை ஆசீர்வதியும் என்னை வழி நடத்தும் என்று ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்கள், மத்தேயு நற்செய்தி நூல் 15 அதிகாரத்திலே 21 வசனத்திலிருந்து 28 வசனம் வரையும் நான் வாசித்தேன். அந்த வசனங்கள் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளை நாம் இப்பொழுது தியானிப்போம்.
வான்பிராணியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தை கேட்கலாம்.
உயிரின் உயிரை இறைவா உணவின் கடிவில் வருவாய், பாடும் உள்ளம் என்னை தேர்ந்தவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா, உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா உணவின் கடிவில் வருவாய், பாடும் உள்ளம் என்னை தேர்ந்தவா,
கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறான் வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பினியர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நீங்கள் நற்செய்தி தியானத்தை கேட்டு அனுதினமும் இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-628-59 எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-876-2734. அருள் தியானம் தொடர்கிறது.
முதலாவது என்ன சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர்சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. தீர்சீதோன் பகுதியிலே வாழ்ந்த கானானிய பெண் இயேசுவை நம்பி இயேசுவினிடத்திலே வந்திருக்கிறாள். கானானிய பெண் என்று பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த கானானிய பெண் யாரென்றால், இவள் யூத மதத்தை சார்ந்தவள் அல்ல. இவள் ஒரு புற இனத்து பெண். ஒரு புற இனத்து பெண் இயேசுவை நம்பினாள். ஒரு புற இனத்து பெண் இயேசுவை நம்பி இயேசுவினிடத்தில் இருந்து சுகம் பெற்றுக் கொள்வதை நாம் கண்டுகொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாமல் இருக்கலாம். யாராக இருந்தாலும் இயேசு எல்லோருக்காகவும் வந்தவர். இயேசு எல்லோரையும் அன்பு செய்கிறார். இயேசு மதத்தை பார்த்து மக்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. மக்கள் மதங்களை பற்றி பேசலாம், ஆனால் கடவுள் மதங்களை பற்றி பேசுகிறவர் அல்ல. கடவுள் மனங்களை பார்க்கிறவர், அதாவது உள்ளங்களை பார்க்கிறவர் தான் கடவுள். ஆகவே இந்த கானானிய பெண் கூட ஒரு யூத மதத்தை சார்ந்த பெண் அல்ல. அவள் ஒரு புற இனத்து பெண். யூத மக்கள் புற இனத்தவர்களை ஒரு குறையாக, ஒரு நாய் போன்ற பார்த்தவர்கள். யூத மக்கள் இந்த கானானிய பெண்ணை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. யூத மக்கள் இந்த கானானிய பெண்ணுக்கு உதவி செய்ய தயாராக இல்லை. ஆனால் யூத மதத்திலே தோன்றிய ஆண்டவராக இயேசு அப்படிப்பட்டவராக இருக்கவில்லை. மாறாக அவரிடத்திலே யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களையெல்லாம் அவர் அரவணைத்தார், அவர்களையெல்லாம் அவர் ஆறுதல் படுத்தினார், அவர்களுக்கெல்லாம் அவர் சுகம் கொடுத்தார், அவர்களுக்கெல்லாம் அவர் அற்புதம் செய்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு யூத மதத்திலே தோன்றியதாலே அவர் யூதர் என்ற கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க கூடாது. அவர் இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக யூத குலத்திலே அவர் தோன்றினார். அவர் யூத குலத்திலே தோன்றினாலும் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் அவர் சொந்தமானவர். அத்தனை மக்களுக்கும் அவர் கடவுள். அத்தனை மக்களுக்காகவும் அவர் தன்னை சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்தவர். ஆகவே முதலாவது இந்த கானானிய பெண்ணுடைய விசுவாசத்திலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், அவள் ஒரு புறையினத்து பெண்ணா இருந்தாலும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் விடுதலை தருவார் என்று அவள் நம்பினாள். அதுபோல நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலையிலே இருந்தாலும் சரி, இயேசுவினால் எனக்கு விடுதலை தர முடியும் என்று நீங்கள் நம்பும் பொழுது அந்த நம்பிக்கைக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான நிலையிலே இருக்கலாம், அல்லது நான் பாவம் செய்து விட்டேனே என்ற ஒரு குற்றமனப்பான்மையோடு கூட இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்தாமே உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்கள் நம்பிக்கைக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக பாருங்கள், இந்த கானானிய பெண் இயேசுவினிடத்தில் வந்த பொழுது அவள் எப்படிப்பட்ட மனநிலையோடு வந்திருக்கிறாள் என்று பாருங்கள். மத்தேயு 15 21 வசனத்திலிருந்து பாருங்கள், அவள் என்ன சொல்லுகிறாள். இயேசுவினிடத்திலே வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறாள் என்று கதறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இயேசுவினிடத்திலே வந்த பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு அவள் வந்திருக்கிறாள் என்றால், இயேசுவை அவள் ஒரு மேசியாவாக பார்க்கிறாள். தாவீதின் மகனே என்று சொல்லி அவள் கூப்பிடுகிறாள். ஆங்கிலத்திலே லோர்ட், சன் ஆஃப் டேவிட் என்று சொல்லி அவள் கூப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அவள் இயேசுவினிடத்திலே வரும்பொழுது உண்மையிலேயே இயேசுவை ஒரு மேசியாவாக, ஒரு விடுதலை தருகின்ற ஒருவராக, அல்லது மேசியாவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருந்ததோ அதை அறிந்த ஒருவளாக வந்து இயேசுவினிடத்திலே உதவி கேட்டு நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் நாம் சொல்லுவோம் என்றால், அவள் தாவீதின் மகனே என்று அவள் கூப்பிடும் பொழுது உண்மையிலேயே தாவீதின் மகன் மேசியாவாக வந்திருக்கிறவர் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் அவள் அறிந்து அதை நிச்சயமாக எனக்கு செய்வார் என்று அவள் விசுவாசித்திருக்கிறாள். அதனால்தான் அவள் இயேசுவினிடத்திலே வந்திருக்கிறாள். ஆகவே அன்பு வான்புறவாளர்களே, கடவுளை நம்புகிறவர்கள், பேர் பெற்றவர்கள் என்று நாம் தியானிக்கும் பொழுது இந்த கானானிய பெண் எப்படி இயேசுவை நம்பினாள் என்றால், இயேசுதான் மேசியா என்பதை அவள் நம்பினாள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது. என்னவென்றால், இந்த புறையினத்து பெண் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு விட்டாள். ஆனால் மேசியாவாக தோன்றிய அந்த யூத மதத்தில் இருந்த பலர் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியாவை பற்றி இறை நூல்களிலே படித்த பரிசேயர்கள், வேத வல்லுநர்கள் அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மேசியாவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருந்ததோ அதுகள் எல்லாவற்றையும் அவர்கள் படித்திருந்தார்கள். அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். மேசியாவின் வருகைக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அவர்கள் காத்திருந்தவர்கள். அப்படி இருந்தும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் தோன்றிய பொழுது அந்த மேசியாவை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அதற்கு பல காரணங்கள் இருந்தது. ஒன்று, அவர்களுடைய கடுமையான உள்ளம். இன்னொன்று, அவர்களுக்குள் இருந்த மத சார்பான எண்ணங்கள். இப்படி பல சூழ்நிலைகள் இருந்ததினாலே அவர்கள் தங்களுடைய மனக்கண்ணோட்டத்திலே மேசியா என்றால் எப்படி இருப்பார் என்ற ஒரு மன எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பார்த்த தோற்றத்தின்படி இயேசு அல்லது மேசியா தோன்றாமல் அவர் சாதாரண ஒரு மனிதனாக வந்த பொழுது அவரை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த கானானிய பெண், அதாவது யூதர் அல்லாத இந்த புற இனத்து பெண், இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டாள், விசுவாசித்தாள். இதுதான் நாம் சிந்திக்கிறதுல இரண்டாவது முக்கியமான ஒரு விடயமாகும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வான்பரவானியர்களே, இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்கு மேலாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இன்றைக்கு இயேசுவை அதிகமாக நேசிக்கிறார்கள், அதிகமாக அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவினால் அற்புதம் நாங்கள் பெற்றோம் என்று சொல்வதற்கு மேலாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் தான் இன்றைக்கு பலர், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், இயேசு எனக்கு சுகம் தந்தார், இயேசு எனக்கு விடுதலை தந்தார் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், இயேசுவை இன்றைக்கு ஒரு கடவுளாக தெய்வமாக அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள், விசுவாசிக்கிறார்கள். அதன் வழியாக அவர்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அவர்கள் வெறும் அன்றைய இருந்த பரிசேயர்களைப் போல அல்லது வேத வல்லுநர்களைப் போல வெறும் மத சார்பாகத்தான் கடவுளை தேடுகிறார்களே தவிர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்று கொண்டு அந்த மனநிலையோடு ஆலயம் செல்வதோ அல்லது கடவுளை வழிபடுவதோ இன்றைக்கு காண்பது மிக குறைவாக வந்து கொண்டிருக்கிறது. வெறும் கடமைக்காக ஆலயத்துக்கு போகிறவர்களாகத்தான் இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே தவிர இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்று அவருக்குள் அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிற அந்த தன்மை குறைந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாத பலர் இன்றைக்கு கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆகவே இதிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம். நாம் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்று அவருடைய தூய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மீட்பு பெற்ற மக்களாக மாறி அவரை நமது வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் விடுதலை வாழ்வையும் நமது வாழ்க்கையிலே பெற்று வாழ முடியும். இல்லையென்றால் இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று நாம் சும்மா வெறும் வாயளவிலேதான் நாம் சொல்லுவோம். இயேசு மரித்தார் என்ற அந்த செய்தியை நாம் அறிந்திருப்போம். இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தார் என்ற படங்களை எல்லாம் நாம் வைத்திருப்போம். ஆனால் இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவர் எங்கள் மேல் இருந்த பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாவற்றையுமே அவர் ஏற்று தன்மேல் அதை சுமந்து எங்களுக்காக மரித்து அவர் நமக்கு விடுதலை வாழ்வை தந்திருக்கிறார். ஆனால் அந்த விடுதலை வாழ்வை நாம் அனுபவிக்க முடியாதவர்களாக இருப்போம். ஏனென்றால் இயேசுவை நாம் முழு மனதோடு விசுவாசிக்காமல் போவதனாலே அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போவதனாலே. ஆகவே நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இயேசுவை முழு மனதோடு ஏற்று வாழ வேண்டியது அவசியம். அப்படி நாம் விசுவாசித்து வாழும் பொழுதுதான் நாம் வெற்றியை காண முடிகிறது. ஏனென்றால் இந்த கானானிய பெண் இயேசுவின் இடத்தில் வரும் பொழுது தாவீதின் மகனே லோர்ட் சன் ஆஃப் டேவிட் என்று சொல்லி இயேசுவை வெறும் ஒரு தச்சனுடைய மகனாக வெறும் மரியாவுடைய மகனாக மட்டும் பார்க்கவில்லை, இயேசுவை தாவீதின் மகனாக அதாவது மேசியாவாக அவள் நோக்கி பார்த்தாள்.
வாழ்ந்தாங்கியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருத்தியானத்தை கேட்கலாம். புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பினியர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நீங்கள் நச்செய்தி தியானத்தை கேட்டு அனுதினமும் இறை ஆசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-628-59 எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-876-2734. அருத்தியானம் தொடர்கிறது.
அடுத்ததாக பரிசுத்த வேதாகமத்திலே நாம் என்னத்தை பார்க்கிறோம் என்றால், அந்த பெண் இயேசுவினிடத்தில் வந்த பொழுது இயேசுவினிடத்திலே எப்படி மன்றாடுகிறாள் பாருங்கள். ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறாள் என்று கதறினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவினிடத்திலே வந்த அந்த பெண் என்ன மாதிரி கேட்கிறாள் பாருங்கள், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கேட்டாள். அப்ப இயேசுவினிடத்திலே அவள் ஒரு இரக்கத்தை எதிர்பார்க்கிறாள். இன்னொரு பக்கம் நாம் அதை சொல்லுவோம் என்றால், இயேசு இரக்கமுள்ளவர் என்பதை அறிந்து அவள் இயேசுவினிடத்திலே இரக்கத்தை தேடுகிறாள். இது ஒரு உன்னதமான செய்தியாகும். ஏனென்றால் இன்றைக்கு பல மக்கள் இரக்கத்தை கடவுளிடத்திலே தேடுவதற்கு மேலாக இன்றைக்கு ஒரு இரக்கத்தை மனிதர்களிடத்திலும் யார் யாரிடத்திலே எல்லாம் தேட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் உண்மையான இரக்கம் உள்ளவர் யாரென்றால் நம்மை நேசிக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான். இந்த கானானிய பெண்ணுடைய அந்த விசுவாசத்திலே என்ன இருந்தது என்றால், இயேசு இரக்கமுள்ளவர் என்பதை அவள் விசுவாசித்தாள். இது முக்கியமான ஒரு செய்தியாகும். ஹவ் மேசி ஆன் மீ என்று சொல்லி அவள் மன்றாடுவதை ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். ஹவ் மேசி ஆன் மீ, என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி அவள் மன்றாடுகிறாள். அப்ப இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் இரக்கமுள்ளவர். அவர் இரக்கமுள்ளவர் என்பதை அவள் விசுவாசித்தாள். பல மக்கள் இயேசுவே எனக்கு என்மேல் இரங்கும் என்று சொல்லி மன்றாடுவார்கள். ஆனால் அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை அவர்கள் பல தடவை அறிந்து கொள்வதில்லை அல்லது விசுவாசிப்பதில்லை. ஆனால் இந்த இடத்துல நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம். இந்த பெண் இயேசுவை இரக்கமுள்ளவராக, இரங்குகிறவர் என்பவராக பார்த்து அவள் வேண்டிக் கொள்கிறாள். ஆம் அன்பு வான்பராவான நேயர்களே, இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையிலே யாரும் உங்கள் மேல் இரங்காமல் போகலாம், அல்லது உங்கள் மேல் கருணை காட்டாமல் போகலாம், உங்கள் மேல் இரக்கம் காட்டாமல் போகலாம். ஆனால் உங்களை நேசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய இரக்கம் மேலானது. அவர் இரக்கத்தை மட்டும் காட்டுகிறவர் அல்ல, மாறாக அந்த இரக்கத்தோடு கூட உங்களுக்கு விடுதலையையும் தருகிறவர், அல்லது உங்களுக்கு உதவியையும் செய்கிறவர். பல மக்கள் இன்றைக்கு இரக்கத்தை காட்டுவார்கள், ஆனால் அவர்களால் ஒரு உதவியும் செய்ய முடியாமல் போய்விடும். சில மக்கள் சுயநலத்தோடு இரக்கம் காட்டுவார்கள். சில மக்கள் வெறும் இரக்கத்துக்கான வார்த்தைகளை மட்டும் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலோ வஞ்சகம் இருக்கும். எப்படியாவது ஏதாவது தீங்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். மக்கள் மத்தியிலே அவர்கள் ஒரு புன்னகை முகத்தை காட்டுவார்கள். ஆனால் உள்ளத்திலோ மகா பெரிய ஒரு கசப்பு இருக்கும், அல்லது ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு மனதுருக்கம் உடையவர். அவர் தொழுநோயாளர்களை கூட தொட்டார். அவர் தன்னிடத்திலே வந்த நோயாளிகளை தொட்டு குணமாக்கினார். அதுபோல இந்த பெண் ஒரு புறையினத்து பெண்ணா இருந்தாலும் அவர் அற்புதம் செய்கிறார் இறுதியிலே. ஆனால் இந்த பெண்ணுடைய விசுவாசத்தில் இருந்து ஒன்றை அறிந்து கொள்கிறோம். இந்த பெண் இயேசுவை ஒரு இரக்கமுள்ளவராக பார்த்து அவர் விசுவாசித்தாள். அன்பு வான்புற வாழ்நியர்களே, அடுத்ததாக என்ன பார்க்கிறோம் பாருங்கள். அந்த பெண் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது என்ன சொல்லுகிறாள் என்றால், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறாள் என கதறினாள் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒன்று, அவள் ஒரு புறையினத்து பெண், இயேசுவை மேசியாவாக விசுவாசித்தாள். இரண்டாவதாக, இயேசு இரக்கமுள்ளவர் என்று விசுவாசித்தாள். மூன்றாவதாக பாருங்கள், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறாள், அதிலிருந்து விடுதலை தாரும் என்று கதறினாள். அப்படினால் இயேசு தீய வல்லமையிலிருந்து என் மகளுக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். ஆம், தீய வல்லமையில் அகப்பட்டிருக்கிற என் மகளுக்கு இயேசுவினால் விடுதலை கொடுக்க முடியும் என்று அவள் நம்பி விசுவாசித்து இயேசுவினிடத்திலே வந்தாள். ஆகவேதான் கடவுளை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று பார்க்கிறோம். தீய வல்லமையிலிருந்து எந்த பொருளாலும், எந்த சக்தியாலும், எந்த மனித வல்லமையினாலும் விடுதலை கொடுக்க முடியாது. இயேசுவால் தான், கடவுளால் தான் விடுதலை கொடுக்க முடிகிறது. ஆகவே இந்த கானானிய பெண்ணுடைய மகளை ஒரு தீய சக்தி ஆட்கொண்டிருந்ததினாலே அந்த பிள்ளை அதிக வேதனைப்படுகிறாள். ஆனாலும் இந்த கானானிய பெண் பாருங்கள், இயேசுவினால் அந்த தீய வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று நம்பினாள். அதுபோல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கூட சில நேரத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தீய சக்தி என்னை ஆட்கொண்டிருக்கிறது, யாரோ என் குடும்பத்துக்கு செய்வினை செய்து விட்டார்கள், சூனியம் செய்து விட்டார்கள், அல்லது என் குடும்பத்திலே மந்திரம் செய்து விட்டார்கள், என்னத்தையோ தீய வல்லமை ஏவி விட்டு இருக்கிறார்கள், இதனால என்னுடைய குடும்பத்திலே ஒரே வேதனையா இருக்கிறது, முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, எங்களுடைய தொழிலிலே முன்னேற முடியாமல் இருக்கிறது, எங்கள் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையா இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த தியானத்தை கேட்கும் பொழுது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவினால் தீய வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட தீய வல்லமையா இருக்கலாம், அல்லது எந்த கட்டுக்களா இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக விடுதலை கொடுக்க இயேசுவினால் முடியும் என்றால், அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வாழ்ந்த பொழுது கானானிய பெண்ணுடைய மகளுக்கு மட்டுமல்ல, இன்னும் பேய் பிடித்த பலருக்கு அவர் சுகம் கொடுத்திருப்பதை நாம் வேதாகமத்தில் இருந்து அறிந்து கொள்ளுகிறோம். பல ஒரு மனிதனுக்குள்ளே பல ஆயிரக்கணக்கான பிசாசுகள் இருந்தது, அதிலிருந்து கூட விடுதலை கொடுக்கிறார். பேய் பிடித்தவர்கள் கல்லறையிலே வாழ்ந்தார்கள், சங்கிலிகளால் கட்டி வைத்து கூட அவர்களால் கட்டி வைக்க முடிய, அவர்களை அடக்கி வைக்க முடியவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இயேசு விடுதலை கொடுத்தார். அதுபோல இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில வேண்டிய விடுதலைக்காக இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு உங்கள் வாழ்க்கையிலே அந்த விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக அந்த பெண்ணிடத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள். திருமறை சொல்லுகிறது, அவள் இயேசுவினிடத்திலே வந்து, அதாவது என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறாள் என கதறினாள். அப்படி கதறும் பொழுது திருமறை என்ன சொல்லுகிறது பாருங்கள், ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா எனக்கு உதவியருளும் என்று வேண்டிக் கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து என்னத்தை அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், அவள் இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய வேதனையை சொன்ன பொழுது இயேசு மௌனமாயிருந்தார் என்று திருமறை சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் சீடர்கள் அவளை புறக்கணிப்பதையும் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அவள் தன் வேதனைகளை இயேசுவினிடத்தில் சொல்லும் பொழுது இயேசு அமைதியா இருக்கிறார். மறுபக்கம் சீடர்கள் சொல்லுகிறார்கள், என்ன இவள் தொந்தரவு படுத்திக் கொண்டு வருகிறாள், இவளை அனுப்பிவிடும் இயேசுவே. அதாவது ஒரு அற்புதம் செய்து அனுப்பிவிடும் என்றல்ல, தொந்தரவு செய்யாமல் போக சொல்லி அனுப்பிவிடும் என்ற ஒரு உணர்வோடு சீடர்கள் கதைக்கிறார்கள். அப்ப இந்த பெண்ணுடைய விசுவாசத்திலே ரெண்டு போராட்டம் இப்பொழுது வருகிறது. ஒன்று, இயேசு மௌனமா இருக்கிறார், இயேசுவினிடத்திலிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. இரண்டாவது, இயேசுவினுடைய சீடர்கள் அவரை, அந்த பெண்ணை புறக்கணிக்கிறார்கள். இந்த ரெண்டு நிலையிலும் அந்த கானானிய பெண் இயேசுவின் மேலே நம்பிக்கையா இருப்பதை நாம் பார்க்கிறோம். பார்த்தீர்களா, நமது நம்பிக்கைக்கு எதிராக சில நேரம் சில சூழ்நிலைகள் ஒரு ஒரு ஒத்துழைப்பு இல்லாதது போல தோன்றும். ஆனாலும் அந்த நிலையிலும் நாம் கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையில் உறுதியா இருக்க வேண்டும். கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையில் இருந்து நாம் விலகிவிடக் கூடாது. இந்த இடத்துல இயேசு அமைதியா இருந்தது போலதான் சில நேரத்திலே நாமும் பல வேதனைகளை துன்பங்களை ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லும் பொழுது சில நேரத்திலே கடவுளிடத்திலிருந்து நமக்கு எந்த பதிலும் வராதது போல இருக்கும். அதனாலே கடவுள் நம்முடைய சபத்தை கேட்காமல் இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. இங்கு இயேசு மௌனமா இருந்தார் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அவளை புறக்கணித்ததுக்காக அவர் மௌனமா இருக்கவில்லை, அவள் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக மௌனமா இருக்கிறார். சீடர்கள் கூட அதை புரிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட இயேசு மௌனமா இருந்த நேரத்திலும் சீடர்கள் அவளை புறக்கணித்த நேரத்திலும் அவள் தன்னுடைய விசுவாசத்தில் இருந்து அவள் பின்வாங்கி போகவில்லை. ஆகவே அன்பு வான்புறவான நேயர்களே, நீங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட சில தடைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் தடைகளை கண்டு நீங்கள் பின்வாங்கி போய்விடக் கூடாது. இரண்டாவது, யாரால் உங்களுக்கு தடைகள் வருகிறதோ அவர்களோடெல்லாம் நீங்கள் முரண்பட்டு விடவும் கூடாது. மாறாக நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இயேசுவினிடத்திலே வந்தீர்களோ அந்த நோக்கத்திலே தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் முற்று முழுவதுமாக கடவுளையே நீங்கள் நம்பியிருங்கள். இயேசு இந்த பெண்ணிடத்திலே மௌனமா இருந்தது போல நீங்களும் ஆண்டவரிடத்திலே மன்றாடும் பொழுது எனக்கு ஒரு பதிலும் வரவில்லையே என்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கலாம். அதனாலே கடவுள் உங்களை புறக்கணித்தார் என்ற அர்த்தம் அல்ல, கடவுள் உங்களை சபத்தை கேட்காமல் இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல, மாறாக அவர் ஒரு காரணத்தோடு மௌனமா இருக்கிறார். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிற நோக்கத்தோடு தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஆகவே அடுத்ததாக இந்த பெண்ணிடத்திலிருந்து நாம் என்ன விசுவாசத்தில் என்ன படியை கற்றுக்கொள்கிறோம் என்றால், இயேசு மௌனமாயிருந்த நேரத்திலும் சீடர்கள் அவளை புறக்கணித்த நேரத்திலும் இயேசுவின் மேல் அவள் வைத்த அன்பில் இருந்து நம்பிக்கையில் இருந்து அவள் பின்வாங்கி போகாமல் இருந்தது போல நாமும் நீங்களும் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது சில தடைகளோ அல்லது சில உற்சாகம் இல்லாத சில தன்மைகளோ தோன்றினால் கூட நீங்கள் கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையில் இருந்து பின்வாங்கி போகாமல் இருங்கள். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அடுத்ததாக வேதாகமத்திலே என்ன பார்க்கிறோம் பாருங்கள். அந்த பெண்ணிடத்திலே இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசு மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் என்று சொல்லப்படுகிறது. இந்த உரையாடல் தான் பலருக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கி விடுகிறது. முதலில் இயேசு மௌனமாயிருந்தார். அதற்கு பின்பு இயேசு என்ன சொன்னார் என்று சொன்னால், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது நமது பார்வையிலே இது மகா பெரிய ஒரு துரோகம் போலவும் அவலட்சணம் போலவும் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அந்த இடத்தில் இயேசு பேசிய பொழுது இயேசு பேசியது அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய தாக்கத்தையே உண்டாக்கவில்லை. ஏனென்றால் அந்த நாட்களிலே யூதர்கள் புற இனத்தவரை ஒரு நாயை போல எண்ணினார்கள். அதனாலே அவர்களை நாய் என்ற பெயரோடு அழைத்திருக்கிறார்கள். அதனாலே அதை கேட்டு கேட்டு இந்த புற இனத்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்ததினாலே இவர்கள் யூத மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது யூத இனத்தை சார்ந்தவர்கள் இப்படியாக சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை ஒரு பெரிதாக புற இனத்தவர்கள் பெரிதுபடுத்தாத ஒரு நிலைதான் அந்த நாட்களில் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த யூத இனத்தை சார்ந்தவர்கள் புற இனத்தவர்களை ஒரு நாய்க்கு சமமாக மதித்தார்கள் என்றால் அவர்கள் கடவுளுக்குரியவர்கள் அல்ல என்ற ஒரு மனநிலையோடு மிகவும் ஒரு தாழ்மையான ஒரு மனக்கண்ணோடு ஒரு தாழ்ந்த நிலையிலே அவர்களை பார்த்தார்கள். அதே நிலையில தான் இப்பொழுது இயேசு அந்த பெண்ணுடைய விசுவாசம் எவ்வளவு மேலானது என்பதை எடுத்து காட்டுவதற்காக இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கு போடுவதை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்லவே என்று சொல்லுகிறார். அதாவது நீ ஒரு புற இனத்து பெண்ணா இருந்தாலும் நீ ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறாயே என்கின்ற அந்த சூழ்நிலையை தான் இயேசு அங்கு உணர்த்த முன்வருகிறார். அதுக்கு அந்த பெண் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். அப்ப அந்த பெண் சொன்ன அந்த பதிலை ஆண்டவர் அறிந்திருந்ததுனாலே அதை இதன் வழியாக இன்னும் அதிகமாய் மேன்மைப்படுத்துகிறார். அதாவது அந்த நாட்களிலே யூதர்கள் சாப்பிடும் பொழுது அதிலிருந்து விழுகின்ற சில சிறு துணிக்கைகளை சாப்பிடுவதற்காக மேசையின் கீழே நாய்கள் அல்லது நாய்க்குட்டிகள் இருக்கும். அதுபோலதான் அவர்கள் புற இனத்தவரை அவர்கள் நினைத்தார்கள், இந்த நாய்க்கு சமமானவர்கள்தான் இவர்கள் என்று. அப்ப இந்த பெண் தன்னுடைய விசுவாசத்தின் நிலையை எவ்வளவு ஒரு உன்னதமான நிலையிலே அல்லது ஒரு தாழ்வோ தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியா இருந்தாலும் தன்னுடைய தாழ்மையை அவள் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், ஆம் ஐயா, உரிமையாளரின் மேசையில் இருந்து அப்படின்றால் நீர்தான் உரிமையாளர், நீர்தான் பெரியவர், அதிலிருந்து விழுகின்ற ஒரு சிறு துணிக்கையாவது நான் சாப்பிடுவதற்கு ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த சிறு துணிக்கையிலும் வல்லமை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண் தன்னுடைய விசுவாசத்தின் ஒரு பெருந்தன்மையையும் அதே நேரத்தில் அவளுடைய உள்ளத்தின் தாழ்மையையும் அங்கு அவள் எடுத்து காட்டுகிறாள். ஆகவே இந்த பகுதியிலே நாம் ஒன்றை என்னத்தை அறிந்து கொள்கிறோம் என்றால், இயேசு அவளை புறக்கணிக்கவில்லை அல்லது இயேசு அவளை ஒரு தாழ்வான நிலையிலே பார்க்கவில்லை. மாறாக பிள்ளைகளுக்கு போடுகிற உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல அப்படி என்று சொல்லும் பொழுது, அதாவது நீ ஒரு புற இனத்து பெண்ணா இருந்தாலும் நீ இயேசுவை, அதாவது மேசியாவை விசுவாசிக்கிறாயே அப்படி என்ற ஒரு பெருந்தன்மை அவர் எடுத்து காட்டுகிறார் அந்த இடத்திலே. இரண்டாவது, அந்த பெண்ணுடைய பதில் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், இயேசுதான் மேசியா, அதாவது அவர் யூத இனத்தை சார்ந்தவராய் இருந்தாலும் அதற்கு அருகிலே நான் வர தகுதியற்றவராய் இருந்தாலும் அதிலிருந்து விழுகிற ஒரு சிறு துணிக்கையாவது என் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தரும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையோடு அவள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பு வான்புறா வாண்டனியர்களே, இதுதான் நமது வாழ்க்கையில் வெளிப்படுகின்ற ஒரு விசுவாசத்தின் வெற்றியாகும். அதாவது முதலாவது, இயேசு நமக்காக தன் உயிரை கொடுத்தவர். அதாவது மனுக்குலத்தின் பாவத்தினாலே மனுக்குலம் இறைவனை விட்டு பின்வாங்கி போனது, இறைவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. இந்த பிரிக்கப்பட்ட மனுக்குலத்தை மீண்டும் இறைவனோடு, அதாவது பரிசுத்த தேவனோடு இணைத்து வைப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே பாலமாக வந்தார். ஆகவே பிரிக்கப்பட்ட இருக்கிற அந்த இனத்தை மீண்டும் இறைவனோடு சேர்ப்பதற்காகத்தான் இயேசு வந்தார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்கிறோம். ஆகவே இயேசு யாரையுமே தள்ளி வைக்கிறவர் அல்ல. நாம் இயேசு வழியாகத்தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உரிமையை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினாலும் அவர் சிந்திய இரத்தத்தினாலும், இல்லை என்றால் எப்படி அந்த புற இனத்து பெண் ஒரு நாய்க்கு சமமாக எண்ணப்பட்டாலோ அதுபோலதான் ஆதி பெற்றோர்கள் பாவம் செய்ததினாலே இறைவனிடத்தில் இருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். மிகவும் தாழ்மையான நிலையிலே, எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையிலே, அதாவது ஒரு அசுத்தமான நிலையிலே, ஒரு பாவ நிலையிலே, அக்கிரம நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். இப்படி தள்ளப்பட்டிருந்த மனுக்குலத்தை மீண்டும் மீட்டு இறைவனோடு சேர்க்க, அதாவது இறை குலமாக மாற்றுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே அந்த இயேசு பாருங்கள், எங்கள் ஒவ்வொருவரையும், அதாவது பிள்ளைகளாக, அதாவது நாய்களுக்கு சமமாக இருக்கிற எங்களை இறைவனுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அந்த மேசையிலிருந்து விழுகிற ஒரு ஒரு அந்த துணிக்கைகளை சாப்பிடுவதற்கு நாய்கள் காத்திருப்பது போல, அதாவது ஆண்டவனிடத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு துளி வார்த்தையிலுமே ஒரு வல்லமை உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்க வேண்டும் என்றால் அந்த ஒவ்வொரு துணிக்கையிலும் ஆண்டவருடைய வல்லமை மிக பெரிதாக இருக்கிறது. ஆகவே அன்பு வான்புறா வாழ்நேயர்களே, இந்த பெண்ணுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது? இயேசுவினுடைய மௌனத்திலும் சீடர்களுடைய புறக்கணிப்பிலும் இயேசுவினால் எனக்கு என் பிள்ளைக்கு அற்புதம் செய்ய முடியும் அப்படி என்று சொல்லி அவள் நம்புகிறாள். இரண்டாவதாக, அவள் ஒரு புறையினத்தவளாய் இருந்தாலும் யூதர்கள் மத்தியிலே தோன்றிய மேசியாவாகிய கிறிஸ்து என்னை புறக்கணிக்க மாட்டார், என்னை நாயாக எண்ண மாட்டார், அவர் என்னை ஏற்று எனக்கு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட அவள் வந்திருக்கிறாள். அடுத்ததாக பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது, இதில் என்னத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால், அதாவது உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். இப்பொழுது பாருங்கள், அவளுடைய விசுவாசத்தை இயேசு மிகவும் பெரிதாக பாராட்டுகிறார். உன்னுடைய விசுவாசம் பெரிது அப்படி என்று சொல்லி, பல இடங்களிலே இயேசு விசுவாச, அதாவது சீடர்கள், அவருடைய சீடர்கள் விசுவாசம் இல்லாமையினால் பதறிய பொழுது, உன்னுடைய விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அவருடைய விசுவாச இன்மையை குறித்து அவர்களுக்கு அவர் கண்டித்துணர்த்தியிருக்கிறார். ஆனால் இது ஒரு புறையினத்து பெண்ணா இருந்தாலும் இயேசுவின் மேல் காட்டிய அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிது என்பதை அவள் கண்டு, உம்முடைய விசுவாசம் பெரிது அப்படி என்று சொல்லி அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை இயேசு பாராட்டுவதை பார்க்கிறோம். பாராட்டி, உம்முடைய விசுவாசத்தின்படியே நீர் விரும்புவது உமக்கு நிகழட்டும் என்று சொல்லும் பொழுது அவளுடைய பிள்ளை சுகமடைகிறாள். ஆகவே அன்பு வான்பரா வாழ்நேயர்களே, கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை இயேசு கனப்படுத்தியது போலதான் இன்றைக்கு நீங்களும் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை கடவுள் கனப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது தடைகள் தோன்றலாம், பரியாசங்கள் தோன்றலாம், ஒத்துழைப்புகள் இல்லாமல் போகலாம். ஆனாலும் உங்களுடைய விசுவாசத்தை கடவுள் பார்க்கிறார். உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிது என்பதை அவர் உங்களுக்கு எடுத்து காட்டுவார். உங்களுடைய விசுவாசத்தினால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் என்பதைத்தான் இந்த வேதாகம பகுதி நமக்கு காட்டுவதனாலே, உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்பத்துக்காகவோ உங்கள் பிள்ளைகளுக்காகவோ ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இன்றைக்கு இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். கானானிய பெண்ணுக்கு நீ விடுதலை கொடுத்தது போல, கானானிய பெண்ணுடைய மகளை நீ சுகமாக்கியது போல, இதோ இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் யார் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் நீர் இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். அவர்கள் நீர் புறக்கணிக்காமல் அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறீர். ஆகவே இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மனபாரங்களும் நீங்கட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், வேதனையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். கானானிய பெண் தன்னுடைய மகளுக்காகவுமே நோக்கி மன்றாடியது போல, இப்பொழுதும் தங்கள் பிள்ளைகளுக்காகவுமே நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொருவருக்கும் நீரே அற்புதம் செய்வீராக. இவர்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான தீமையிலிருந்தும், தீய வழிகளிலிருந்தும், தவறான பாதைகளிலிருந்தும் இவர்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக. ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த கரம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் யார் யார் எங்கெங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் மேல் அமர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பதாக, அவர்களை விடுதலையாக்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நேர்கள் கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நெற்றியது குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சுபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சுபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-876-2734.
சரி நேர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்கள்.